நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரின் நாளில நம்மை கூடி வர பண்ணியிருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காணவர்களுக்காக நம் ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். இதுல பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டுடைய சமூகத்துல நாம் நினைவு கூறுவோம். செந்தில் பிரதருடைய மனைவிக்காக நாம் ஜெபிப்போம். பென்னி பிரதருடைய மகனுக்காக, கணேஷ் சகோதர் கணேஷ்காக, பிரின்ஸ்க்காக, கிளாட்ஸனுக்காக நம்ம ஜெபிப்போம். சைனா கேம்ப்லேருந்து வருகிற மகேந்திரன் பிரதருக்காக ஜெபிப்போம். வரதராஜன் பிரதர், இவங்க எல்லாம் இந்த வாரத்துல பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நம் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிப்போம். பிரிட்டோ விஜய் பிரதருடைய வெட்டிங் ஆனிவர்சரி, ஜீவன் பிரதர் சைனா கேம்ப்ல இருக்கிற ஜீவன் பிரதருடைய வெட்டிங் ஆனிவர்சரி, ஷண்முகல் பிரதருடைய வெட்டிங் ஆனிவர்சரி, ராஜேஷ் சைனா கேம்ப்ல இருந்த சகோதரர் நினைக்கிறேன் அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி, இவர்கள் எல்லாரையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நினைவு கூறுவோம். ஒருவேளை பெயர் குறிப்பிடாதவர்கள் கூட இருக்கலாம். நம் ஒரு விசை நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல இந்த விசேஷித்த நாளை அனுசரிக்கிறவர்களை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த மத்தியான வேலையில நாங்கள் சபை மக்களாய் அப்பா இந்த பிறந்த நாளை காணுகிற, திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தர் அவர்களோடு கூட அப்பா நீர் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன செய்யும்படியாக நீர் திட்டமிட்டிருக்கிறீரோ, தீர்மானித்திருக்கிறீரோ அவைகளை செய்யும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வருடங்கள் முழுவதும் அவர்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர், நிர்போதம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை என்ற வசனத்தின்படி அப்பா இந்த நாளிலே கர்த்தாவை நீர் தாங்குகிற தேவன், இம்மட்டுமாய் நீர் அவர்களை தாங்கி நடத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் புதிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக கர்த்தர் தீர்மானித்திருக்கிற, நிர்ணயம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எந்த தடையும் இல்லாதபடிக்கு அப்பா கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நாங்கள் சபை மக்களாய் ஒருமனப்பட்டு ஒவ்வொருவரும் பேர் பேராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம், உங்களுடைய அனாதி தீர்மானம் அவர்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் அப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினைற்ற நாமத்தினாலே ஜபங்களை ஏறி எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறிய அறிவிப்பு, நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது 15ஆம் தேதி நம்ம ரெண்டாவது பேமெண்ட், நம்ம செகண்ட் குவார்டர் பேமெண்ட் நம்ம மிஷினரிகளுக்கு பண்ணுவது வழக்கம். இந்த நாளிலும் நம்ம அதுக்காக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் மிஷினரி காணிக்கைகளை தவறாம கொடுக்கறீங்க, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். துபாய், ஒருவேளை துபாய் வேலை நிமித்தமா துபாய்க்கு போன சகோதரர்கள் கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மிஷினரி காணிக்கையை சரியா கொடுத்துட்டு வராங்க. உண்மையிலே ஆண்டவருடைய ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்க இந்த மிஷினரிகளை நீங்க தாங்குங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நாட்களிலே அவருடைய தேவைகளை நம்ம தாங்குவது நமக்கு நமக்கு மிகவும் உகந்ததா இருக்கும். அதனால அவர்களை நம்ம ஜபத்திலேயே இந்த நாளில நம்ம அவர்களுக்காக கூட ஜபிப்போம். தொடர்ந்து உங்களுடைய உதாரத்துவ காணிக்கையினால நம்ம மிஷினரிகளையும் இந்த சபை கட்டுகிற காரியங்களையும் நம்ம தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்முடைய சபையை, நம்முடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு நிறைய நம்ம கடந்து செல்வோம். ஆதாரமாய் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசித்து நம் வசனங்களை நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரம் வசனம் 4, 5, 6. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களுமுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அல்லேலூயா. பொறுசை தங்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, இந்த நாளிலே கர்த்தரோடு கூட நாம் கிட்டி சேரும்படியாக, அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும்படியாக ஒரு விசை ஆண்டவரே நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி, ஆண்டவரே இந்த பகல் வேலையில உங்களுடைய வசனம்தான் எங்களை உயிர்ப்பியும், ஆண்டவரே உங்களுடைய வசனம்தான் எங்களுக்கு ஜீவன் அப்பா. கர்த்தர் இந்த நாளில எங்களை உயிர்ப்பிக்கிற உங்களுடைய வார்த்தையினால நீர் எங்களோடு கூட இடைபடுங்க.
தகப்பனே, எங்களுக்கு புரோஜனமானவைகளை போதிக்கிற தேவன், இந்த நாளிலே இந்த நாளுக்குண்டான செய்தி எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசி எங்களை சீர்படுத்துகிற காரியங்களை நீர் எங்களுக்கு ஆண்டவரை போதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கத்த சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் பேசும்படியாக ஆண்டவரை அடியனை முழு ஆண்டவரை ஆளுகையை பரிசு தாவையினர் எடுக்கும்படியா நான் செபிக்கிறப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதுகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினைற்ற நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் வாசித்த வசனத்துல நாம் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை விட்டு நீங்கள் தூரப்பட்டீர்கள், ஏன் என்னை விட்டு நீங்க தூரமா போனீங்க, ஏன் மாயையை பின்பற்றி தீனராய் நீங்கள் போகிறீர்கள், ஏன் இப்படிப்பட்ட மாயைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், ஏன் என்னுடைய என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடாமல், என்னை நோக்கி நீங்கள் என்னை தேடாமல் இப்படி மாயை பின்பற்றி நீங்கள் வீணராய் ஏன் போகிறீர்கள், வனாந்திரத்துல நடத்தின என்னை ஏன் மறந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த வசனத்துல வனாந்திரத்துல நான் உங்களை நடத்தினேனே, வனாந்திர பாதையில நான் உங்களை நடத்தினேனே, ஒரு மரண இருளிலே உங்களை நடத்தினேனே, வறட்சியின் பாதையில் இருக்கும் போது நான் உங்களை நடத்தினேனே, அவாந்திர வெளியில நான் நடத்தினேனே, ஒரு ஒரு பள்ள தாக்கின் வழியிலே உங்களை நான் நடத்தினேனே, அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் நடத்தின என்னை நீங்கள் ஏன் மறந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியாக இந்த வசனம் இருக்கிறது. ஏன் என்னை விட்டு தூர போனீர்கள், ஏன் மாயை பின்பற்றி நீங்கள் வீணராய் போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள், நான் என்ன அநியாயம் உங்களுக்கு செய்கிறேன், என்னை விட்டு நீங்கள் விலகும்படியாக, என்னிடத்துல நீங்கள் கிட்டி சேர முடியாதபடிக்கு, என்னை நோக்கி நீங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு, என்னுடைய உதவியை நீங்கள் கேட்க முடியாதபடிக்கு நான் என்ன அநியாயத்தை உங்களுக்கு செய்தேன், நான் நன்மையை மாத்திரம் அல்லவா உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை இந்த நேரத்துல இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கலாம். என் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. ஆனாலும் ஜனங்கள் கர்த்தர் எங்கே என்று சொல்லி கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தரை நோக்கி கூப்பிடாதபடிக்கு அவர்கள் மாயையை பின்பற்றி வீணராய் போகிறார்கள் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல அவர் அங்கலாய்க்கிற ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும் பொழுது நாம் எதை பின்பற்றி சென்று விடுகிறோம், நாம் மாயையை பின்பற்றி சென்று விடுகிறோமா, இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி நாம் சென்று விடுகிறோமா, இல்லை இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தினால நம்முடைய நம்பிக்கையினால தேவனோடு கூட நாம் உறுதியா இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே என்று ஏன் நீங்கள் கூப்பிடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறதை நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், மால்பெண்பதை ஜெபம் பண்ணும் போது இதை குறிப்பிட்டார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி, நான் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி அறிந்த பின்பு அந்த காரியங்களை அந்த எலிசாவோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அங்க இருக்கிற தீர்க்கதரிச புத்திரர்களோடு கூட அவர் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் ஒன்று முதல் வாசித்துக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் 15வது அதிக வசனம் வரைக்கும் நம்ம அதை தியானிக்கலாம். அப்படி எலியா எலிசா கிட்ட சொல்லிக்கொண்டு அவர்கள் அவன் அவர் சொல்லுகிறார், எலியா எலிசா சொல்லுகிறார், நான் தேவன் என்னை வந்து பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது நானும் உங்களோடு கூட வருவேன் என்று சொல்லி எலிசாவும் எலியாவோடு கூட போகிறத வேதத்துல வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து அவர் எரிகோ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அப்படியே அவர்கள் பிரயாணப்படும் பொழுது அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவன் எலிசா எலியா போகிற எந்த இடங்களிலும் எலிசா அவனை எலியாவை விடாதபடிக்கு பின்தொடர்ந்து போகிற ஒரு அனுபவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அங்க இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவை கேலி பண்ணுகிற காரியம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவ அந்த தீர்க்கதரிசனோட புத்திரர்கள் அவர் சொல்லுகிறார்கள். 3வது வசனத்துல பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசா இடத்துல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. இதே போல அடுத்ததாக அவன் எரிக்கோக்கு போகும்போதும் அங்க இருக்கிற தீர்க்கதரிச புத்திரர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் அவனை கேள்வி பண்ணுவது போல, அவனை பரியாசம் பண்ணுவது போல சில காரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ எலியாவும் எலிசாவும் இருவரும் ஒருமித்து நடந்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது யோர்தானுக்கு அருகாமைய அவர்கள் வருகிறார்கள். யோர்தானுக்கு அருகே அமையல் அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனம், அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். எலியா அந்த நடக்கிற காரியங்களை நீங்க அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தானுக்கு முன்பாய் நிற்கிறார்கள். அது பிரவாகித்து போகிற ஒரு ஒரு காலமாய் அது இருக்கிறது. ஆனால் ஒரு பதட்டமும் இல்ல, எலியா கிட்ட ஒரு பதட்டமும், அவங்க இடத்துல ஒரு 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 சாதாரணமாய், ஒரு சர்வ சாதாரணமாக நான் பண்ணுகிறான். அவன் தோளில் இருக்கிற அந்த துண்டை எடுத்து அதை முறுக்கி அந்த தண்ணீரில் மேல அவன் அடிக்கிறான். அந்த யோர்தான் நதி இரண்டாய் பிளக்கிறது. ஹல்லேலூயா. இதை ஒரு 50 அந்த தீர்க்கதரிசியுடைய புத்தர்கள் என்ன பண்றாங்க, தூரமா இருந்து என்ன சம்பவிக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது, என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது எலியா இப்படி அந்த யோர்தானை கடந்து அவன் அக்கறைக்கு செல்கிறான். அக்கறைக்கு சென்ற பின்பு அந்த இடத்துல கடைசியா கேட்கிறான், நம்ம எலியா எலிசா கிட்ட கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அவன் எலிசா அவரிடத்துல சொல்லுகிறார், எனக்கு இரட்டிப்பான ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல வேண்டுகிறான். அப்போ உங்க மேல இருக்கிற அந்த ஆவியின் வரம், எலியாவின் மேல இருக்கிற அந்த ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எலிசா கேட்கிறான். அப்போது எலியா சொல்லுகிறான், நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீ என்ன நீ கண்டால் உனக்கு அது கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்று சொல்லி. அப்போது அவர்களுக்கு இருவருக்கு இடையே இருவரையும் பிரிக்கும்படியாக ஒரு அக்னி ரதமும் அக்னி குதிரையும் அவர்களை நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா வந்து சுய காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எலியா போயாச்சு, அங்க இருக்கிற 50 தீர்க்கதரிசனுடைய புத்திரர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எலிசா என்ன பண்ண போகிறான், அவருடைய தலைவனாகிய எலியா இப்ப போயாச்சு, இப்ப இவன் தனியா இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன பண்ண போகிறான் என்று சொல்லி அவனுடைய காரியத்தை அவர்கள் வாஞ்சித்து அந்த இடத்துல இருந்து தூரத்திலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது திரும்பவுமாய் அவன் எலிசா அவன் பிரயாணப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் திரும்ப வருகிறான். திரும்ப வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவன் புலம்பி அழுகிறான். அந்த எலியாவை அவன் காணாதபடினால் அந்த இடத்துல அவன் கொஞ்ச நேரம் அவன் அழுது வஸ்திரங்களை கிழித்து அவன் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அழுது விட்டு பின்பு 12வது 13வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்கிறான், எலியாவின் மேலிருந்த விழுந்த சால்வையை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். எடுத்து அவன் யோர்தானுடைய கரைக்கு வந்து நிற்கிறான். இதையெல்லாம் அந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 14வது வசனம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே. ஹல்லேலூயா. அவன் ஒரே காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் எங்கே. ஹல்லேலூயா. எலியாவின் மூலமாய் அற்புதம் செய்த என் தேவன் எங்கே. ஹல்லேலூயா. அந்த ஒரே கேள்விதான், ஒரே ஜபத்தை தான் அவன் ஏற எடுக்கிறான். அந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எலியாவின் வாழ்க்கையில நடந்ததை பார்த்த எலிசா எலியாவை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி கண்ணால பார்த்து அதை அனுபவபூர்வமாய் பார்த்த எலிசா என்ன செய்கிறான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே. ஹல்லேலூயா. அந்த தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் இடத்துல அவன் ஜெபிக்கிறான். அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அடுத்த வசனம் 15வது வசனம், எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்ப எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இருந்ததை அவர்கள் கண்கூடாய் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கண்கூடாய் பார்க்கிறார்கள். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எலிசாவின் மேல இறங்கி இருக்கிறதை அவர்கள் பார்க்கும்படியாக எலிசா செய்த ஒரே காரியம், ஒரே ஜெபம், அந்த சால்வையை கரத்துல பிடித்து கொண்டு கர்த்தரா எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவன் சொன்னான். ஹல்லேலூயா, கர்த்தர் எங்கே என்று அவன் சொன்னான். அந்த இடத்துல ஒரு பயந்தோ அழுது கொண்டோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டோ அந்த இடத்துல அவன் பயப்படுகிறவனாய் இல்லாதபடிக்கு அவன் அந்த இடத்துல ஒரே ஜபத்தை தான் ஏறெடுக்கிறான், என் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அவன் காணுகிறவனா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அங்கே சுற்றி இருந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் எல்லாரும் அவர்களை தாழ விழுந்து வணங்கும்படியாக தேவனுடைய வல்லமை அவன் மூலமாய் வெளிப்படும்படியான ஒரு கிரியையை அந்த இடத்துல நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா, அந்த இடத்துல நாம் காண்கிறோம் அவன் எழுத ஒரே ஜெபம், என் கர்த்தர் எங்கே. ஹல்லேலூயா, எலியாவின் தேவனாகிய என் கர்த்தர் எங்கே. ஹல்லேலூயா, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் தேவனை தேடும்படியாக. ஒருவேளை எலியா அந்த இடத்துல காணாம போயிருக்கலாம், ஒருவேளை எலிசா பிற்காலத்துல மரித்து போயிருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற, எப்போதும் ஜீவிக்கிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, அப்போ நாம் தேவனை தேடுகிற பட்சத்துல நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற நெருக்கங்களில நாம் மனுஷனை நாடாதபடிக்கு, மனுஷீக காரியங்களை நாம் நாடாதபடிக்கு, ஒருவேளை மாயையான காரியங்களை நாம் நாடாதபடிக்கு, என் தேவன் எங்கே இருக்கிறார், என் தேவன் கிரியை செய்யும்படியாக, என் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில நடத்தின தேவன், அவாந்திர வெளியில நடத்தினார், பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தினார், வறட்சியின் பாதையில கர்த்தர் நடத்தினார், மரண இருளிலே நம் நடத்தினார். ஒருவனும் கடவாத இடத்திலும் ஒரு மனுஷனும் குடியிராத இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வனாந்திர பாதையில நடத்தின தேவன். ஹல்லேலூயா, நடத்தின தேவன். ஏன் மறந்து போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாளில நான் உலகத்தை பற்றி இருக்கிறேனா இல்ல தேவனை பற்றி இருக்கிறேனா? ஹல்லேலூயா, உலகத்தின் மாயையை நான் பற்றி இருக்கிறேனா? ஒருவேளை இப்படிப்பட்ட மாயையான காரியங்கள், இந்த உலக காரியங்கள் என்னை விடுவிக்கும், என்னை தப்புவிக்கும் என்று சொல்லி நான் உலகத்தை சார்ந்திருக்கிறேனா, உலகத்தின் கிரியைகளை சார்ந்திருக்கிறேனா, உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் சார்ந்திருக்கிறேனா, இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில வனாந்திர பாதையில நடத்தின என் தேவனை நான் பற்றி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட மெய்யான தேவனை நாம் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட பொய்யான மாயைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, பொய்யாய் தோணுகிற இந்த மாயையான காரியங்கள், மாயையா இருக்கிற காரியங்கள், இந்த உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக மனுஷர்களை நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு வரவேண்டிய கிருபை, ஹல்லேலூயா, தங்களுக்கு வரும் கிருபை, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கிருபை, நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிற கிருபையை நாம் போக்கடிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் தள்ளி விடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் அதை தள்ளி விடுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்கென்று சில கிருபைகளை தரும்படியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதை நமக்கு ஏற்ற வேளையில ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால நம்மை நிரப்புகிற தேவன் ஒவ்வொரு நாளுக்குண்டான கிருபையை ஆண்டவர் நமக்கு அருளும்படியாக தங்களுக்கென்று வைத்திருக்கிற கிருபையை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு அதை போக்கடிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். யார் என்று சொன்னால் அவர்கள் அந்த பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, இந்த பொய்யான மாயையை நாம் பற்றி கொண்டு வீணராய் போகாதபடிக்கு உண்மையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கும்படியாக நாம் பொய்யான மாயையை நாம் கலைந்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நான் தேவனை பற்றி இருக்க வேண்டும். ஏன் என்னை நோக்கி நீங்க கூப்பிடல, நான் வனாந்திரத்துல நடத்தின பாதைகளை நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, நான் ஒரு மாயையான காரியத்தை நான் நம்பி அதை பிடிச்சிட்டு அதை பற்றி கொண்டு இது என்னை நடத்தும், இது என்னை கடைசி வரை நடத்தும் என்று சொல்லி அதை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் வீணனாய் போவேன், நான் வீணாக போவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, அப்ப அதை கலைந்து விட்டு மெய்யான தேவனை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய், அவரையே நம்பி இருக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒருவேளை நாம் அங்கலாய்க்கலாம், எனக்கு வந்திருக்கிற சோதனை உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் கடந்து போற பாதை உங்களுக்கு தெரியாது பிரதர், என்னுடைய உபத்திரவம் உங்களுக்கு புரிய முடியாது பிரதர், அது 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 ரொம்ப மோசமான ஒரு உபத்திரவம், மோசமான ஒரு காரியம் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் அதை பெரிதாக்கி அதை குறித்து நாம் அங்கலாய்க்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ நமக்கு என்ன சோதனை கொடுத்தால் நாம் தாங்குவோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த தசங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அல்லேலூயா. அப்ப நாம் கடந்து போகிற ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம், இவைகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தோடு கூட ஒத்து பார்க்கும் பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற காரியம் அதைத்தான் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார், என்னுடைய திராணியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்ணுகிற கம்பெனிக்கு தெரியும் இந்த பொருள் எவ்வளவு ஒரு ஒரு டென்ஷனை தாங்கும், எவ்வளவு அதோட ஹீல்டிங் பாயிண்ட் என்ன, எல்லாவற்றையும் அதை உற்பத்தி செய்கிற அந்த அந்த மேனுபேக்சர் பண்ணுகிற கம்பெனிக்கு எல்லா ஸ்பெசிபிகேஷனும் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு அந்த கடினத்தன்மை இருக்கிறது, அது எவ்வளவு தாங்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அதே போல நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் நாம் எப்படி எந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு அவர் திராணி இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு வருகிற போராட்டம் என்னால் தாங்கக்கூடியாத அளவுக்கு என் தேவன் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என் தேவன் அப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு பாரத்தை நம்ம தலைமையில வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய திராணியை அறிந்த தேவன். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அநீதியின் தேவன் அல்ல, அநீதியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் அல்ல, அநீதியான ஒரு போராட்டத்தையும் அநீதியான ஒரு ஒரு துக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ள தேவன். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. அல்லேலூயா. அந்த சோதனையை நாம் தாங்கும்படியாக, சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப அந்த சோதனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன், அந்த சோதனையை நான் எப்படி தாங்குவேன் என்று சொல்லி என் தேவன் அறிந்திருக்கிறபடியினால அந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கொஸ்டின் பேப்பரை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அதோடு கூட ஆன்சர் ஷீட்டையும் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதோடு கூட எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு போக்கையும் ஒரு வழியையும் நமக்கு காட்டுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் அநீதியின் தேவன் அல்ல, நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற ஒரு தேவன், நம்முடைய திராணியை அறிந்திருக்கிற ஒரு தேவன், நம்முடைய திராணிக்கு மேல சோதிக்காத ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர், அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். யாருக்கு? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். எப்படி அவர் உதவி செய்ய முடிகிறது என்றால், அவர் எல்லா சோதனையும் கடந்து ஜெயமெடுத்த ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர் யாரு? இந்த சோதனை இல்ல ஜெயமெடுத்த ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்து தான் என்ன செய்கிறார், இந்த சோதனையின் ஊடாய் நமக்கு உதவி செய்து, நமக்கு ஒரு போக்கை உண்டு செய்து, நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி, திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்காதபடிக்கு ஒரு உண்மை உள்ள தேவனாய் இருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாம்ச பிரகாரமான சோதனையா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை அது நம்முடைய மனதளவுல வருகிற சோதனையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சோல்ல வருகிற ஒரு சோதனையா இருக்கலாம், தாங்கக்கூடாத சில வேதனையான அனுபவங்கள் காரியங்களா நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற சோதனையா இருக்கலாம், மேபி
நம்முடைய பிளஷ்ல வரலாம், சோல்ல வரலாம், ஸ்பிரிட்ல வரலாம், அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வர்றதா இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையில நான் கடந்து போகிறவனா இருந்தாலும், எனக்கு உதவி செய்ய என் தேவன் போதுமானவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய போக்கஸ் எல்லாம், என்னுடைய கண்கள் எல்லாம் என் தேவனை நோக்கி நான் இருக்கும் பொழுது, என் தேவன் என்னைக்கு உதவி செய்து நடத்துகிறவர் தேவனாயிருக்கிறார். அதனால நான் மறந்து போய், நான் ஒருவேளை ஆண்டவரை விட்டு இந்த மாயையான காரியங்களை, இந்த பொய்யான காரியங்களை நான் நம்பி, நான் தோல்வி அடைந்து, நான் துவண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட இடைபடும்படியாக என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் இந்த நாளில நம்முடைய கவனத்தை அவருக்கு நேராய் திருப்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நேராய் திருப்புகிறார். ஏன் என்னை நீ கூப்பிடல? நான் வனாந்திரத்துல உன்னை நடத்தினே, நீ இதை மறந்து விட்டாயா? நான் ஏதாவது உனக்கு அநியாயம் பண்ணனா? எவ்வளவு நன்மை நான் உனக்கு செய்திருக்கிறேன். அப்போ ஏன் என்னை விட்டு நீ தூரம் போற? ஏன் இந்த மாதிரி மாயையான காரியங்களை பின்பற்றி நீ வீணராய் போற? நீ என்னை தேடு. ஹல்லேலூயா. என்னை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வனாந்திர பாதை என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பாதை நமக்கு தெரியும், நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு 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 காரியமா தான் இருக்கும். ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட பேசும்படியாக அந்த காரியங்களை நாம் தியானிப்போம். அப்ப இந்த வனாந்திர பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையா இருக்கிறது என்று சொல்லி ஒரு ரெண்டு மூன்று குறிப்புகளை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகம 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரம் என்ன செய்கிறது? இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லும் பொழுது அது என்ன செய்கிறது? நம்மை அடைத்து போடுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு தடையை கொண்டு வந்து, அதை நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அது ஒரு தடையை நமக்கு முன்பாய் கொண்டு வந்து அடைத்து போடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, எங்களை விடுதலை செய்யும்படியாக எங்களை அனுப்ப விடுங்கள் என்று சொல்லிதான் அந்த பார்வோனிடத்துல அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் விடுதலை ஆகி அவர்கள் வனாந்திரத்துல வரும் பொழுது, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறி வரும் பொழுது ஒரு செய்தி பார்வோனுக்கு போகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியா இருக்கிறார்கள்? அவர்கள் திகைத்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்ற ஒரு செய்தி அந்த பார்வோனுக்கு போகும் பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாய் செங்கடல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி பார்வோனுக்கு போகும் பொழுது பார்வோன் என்ன செய்கிறான்? ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு. ஹல்லேலூயா. பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வரும்படியாக அந்த இடத்துல காரியம் நடக்கிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போடுகிறது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது என்ன நடந்தது நமக்கு தெரியும். கர்த்தர் அந்த இடத்துல யுத்தம் செய்து அந்த ஜனங்களை அந்த செங்கடல் வழியாய் நடத்தினத நம்ம வேதத்துல வாசித்திருக்கிறோம். ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி அவர்கள் அபயம் இடுகிறார்கள். என் தேவன் அவர்களை விடுவித்து, என் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை ஜெயமாய் நடத்தினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வனாந்திர அனுபவத்துல நான் இருக்கிறேன், ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், முன்னேறி போக முடியாதபடிக்கு தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் எதை பற்றி கொண்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது என் தேவன் நம்மை விடுவித்து அதன் ஊடாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 1:30-31. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாராம்? வனாந்திரத்துல அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை விடுவித்து அவர்களை நடத்தின தேவன் என்று சொல்லி இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தேவன் அந்த வனாந்திர பாதையில இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல கர்த்தராகிய தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை. அல்லேலூயா. இதுதாங்க இதுல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது, நம் தேவனை நோக்கி அபயம் எடுகிற பொழுது, தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை சுமப்பானோ. நம்ம அநேக இடங்களுக்கு பிரயாணப்படுகிறோம், நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுகிறோம். ஒருவேளை சூப்பர் மார்க்கெட் போகலாம், ஒருவேளை பார்க்குக்கு போகலாம், ஒருவேளை வாக்கிங் போகலாம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு கூட நடந்து வரும் பொழுது கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த பிள்ளைகள் அழ ஆரம்பிப்பாங்க. அப்பா என்னால நடக்க முடியல, என் கால் வலிக்குது, இல்ல என் கால் அடிபட்டு இருக்குது, ஏதாவது அந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது அந்த தகப்பனோ தாயோ உடனே என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகளை தன்னுடைய மார்பிலையோ தன்னுடைய தோளிலையோ சுமந்து செல்லுகிறத நாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிற ஒரு தேவன். அந்த எகிப்து ஜனங்களுக்கு, எகிப்தினுடைய சேனைகளுக்கு நம்மை தப்புவித்து நாம் கடந்து போக முடியாதபடிக்கு, முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் நிற்கும் பொழுது என் தேவன் நம்மை அந்த இடத்துல இருந்து நம்மை தூக்கி அவருடைய தோளில வைத்து நம்மை சுமந்து எங்க போய் சேரணுமோ, எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்க்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சேர்க்கிற ஒரு தேவன், நம்மை சுமக்கிற ஒரு தேவன். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமப்பது போல நம்மை சுமக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு தேவன். ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன் பிரதர், இப்ப நடக்கிற காரியங்கள் என்னை முன்னேறி போக முடியாதபடிக்கு ஒரு தடையா இருக்கிறது, ஒருவேளை மாயையான காரியங்களை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்துல காணப்பட்டோம் என்று சொன்னா, இந்த நாளில நாம் தேவனை நோக்கி அபயம் இடுவோம், தேவனை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம். அவர் நம்மை தூக்கி கொண்டு போய் எங்க விடணுமோ அங்க விடுவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ, கர்த்தர் குறித்திருக்கிற இடத்துல, கர்த்தர் குறித்திருக்கிற தேசத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன அருமை ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. நாங்க நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதைத்தான் ஏசையா 46 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசையா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசையா 46:3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. நான் தாயின் வயிற்றுல தோன்றின முதலே அவருடைய ஒரு கரம் என்னை ஏந்தி இருக்கிறது, கற்பத்துல நான் உற்பத்தி ஆனது முதலே ஒரு கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை 15 வயது வரைக்கும் தான் நான் காப்பாத்துவேன், 25 வயது வரைக்கும் தான் உன்னை நடத்துவேன், 50 வயதுக்கு மேல நீ பாத்துக்கணும், உன் பேங்க் பேலன்ஸ் நீ பாத்துக்கணும், இல்ல உன்னோட சேவிங்ஸ் நீ பாத்துக்கணும். ஆண்டவர் அப்படி நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. பொய்யான மாயையை பற்றி கொண்டு அதற்கு பின்பாய் செல்லும்படியாக நாம் வீணராய் போகாதபடிக்கு என் தேவனையே நான் கடைசி வரை பற்றி கொண்டிருக்கும்படியாக என் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அவர் இனிமேலும் நம்மை ஏந்துவார், இனிமேலும் நம்மை சுமப்பார், இனிமேலும் நம்மை தப்பு வைப்பார். எதுவரை? நம்முடைய முதிர் வயது வரை, நம்முடைய கடைசி நாள் வரை நம்மை ஏந்துகிற ஒரு தேவன், நம்மை தாங்குகிற ஒரு தேவன், நம்மை சுமக்கிற ஒரு தேவன், நம்மை தப்பு வைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த வனாந்திர அனுபவத்துல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்து அவர்கள் சேர வேண்டிய தேசத்துல கொண்டு போய் சேர்த்த தேவன் இந்த நாளில நம்மையும் சுமக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி வாதையா இருக்கிறத பிரதர், நம்மை சுற்றி ஒரே வாதையா இருக்கிறத பிரதர், நான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல நபிதார், அடைக்கப்பட்டு நான் இருக்கிறேன் நபிதார், வீட்டிலேயே நான் இருக்கிறேன் நபிதார். கவலைப்படாதீங்க சகோதரனே, கவலைப்படாத சகோதரியே, தேவனை பற்றி இருக்கும் பொழுது எந்த வருஷத்துல நான் எங்க இருக்கணும், எந்த சூழ்நிலை நான் எங்க இருக்கணும், எந்த நிலையில நிக்கணும், எந்த தேசத்துல இருக்கணும், எல்லாவற்றையும் என் தேவன் முன்னறிந்திருக்கிறார். அவர் நம்மை சுமந்து கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நம்மை சுமக்கிற தேவன், நம்மை சுமந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, இந்த வனாந்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எண்ணாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம், எண்ணாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 14:1-2 வசனங்கள். அப்போது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தரம் அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஒரு புலம்புகிற ஒரு அனுபவமாய், அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவமாய் நாம் வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. ஜனங்கள் ரா முழுவதும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இந்த வனாந்தர அனுபவமாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அதற்கு முன் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், முன்பான அதிகாரத்திலுடைய 2 வசனங்களை நாம் வாசிப்போம். 32-33, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான யோனக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அவர்கள் காதுகளுக்கு வந்த ஒரு செய்தி அவர்களை துக்கப்படுத்தி, அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்களை புலம்பும்படியாக, ரா முழுதும் அவர்களை அழ செய்யும்படியாக அந்த காரியம் இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட நாட்களிலே நமக்கு வருகிற செய்திகள், ஒருவேளை நம்முடைய அலுவலகம் சொல்லுகிற செய்திகள், ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலிருந்து வருகிற செய்திகள், இல்ல ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள், பக்கத்துல தங்கி இருக்கிறவர்கள், ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாக, மெயில் மூலமாக, ஏதாவது ஒரு வகையில நம்முடைய காதுக்கு வருகிற, நம்முடைய செவிக்கு வருகிற செய்திகள் ஒருவேளை நமக்குள்ள ஒரு அச்சத்தையோ ஒரு பயத்தையோ அது ஏற்படுத்தி, ஒரு கலக்கத்தையும் ஒரு புலம்பலையும் அழுகையும் ஒருவேளை இந்த வனாந்திர நாட்களில நமக்கு அது கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அல்லேலூயா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாய் நம்மை நடத்தி அதை நீரூற்றாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை போல தோணலாம். அந்த செய்திகள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தி, நம்மை கலங்க பண்ணும் போல ஒரு துர்ச்செய்தி நம்மை சுற்றி வரலாம். ஆனாலும் அதன் ஊடாய் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாராம், அந்த அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன், அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை மாற்றுகிற ஒரு தேவன், அதை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். யோபுனுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல, யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது-17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 16:16, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மரண இருள் என் கண் இமையின் மேல உண்டாயிருக்கிறது, என் முகமெல்லாம் கருகி போய் ஒரு அழுக்கா இருக்கிறது. எப்படி அழுது 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 நான் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி யோபு என்ற பக்தன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறார், என் கைகளிலே கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் சன்மார்க்கமாய் ஆண்டவருக்கு உத்தமனாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அழுகையின் நாட்கள் என்று ஒரு நாட்கள் இருக்கிறது. நான் அழுது அழுது என்னுடைய முகம் அழுக்கடைந்து போயிருக்கிறது, மரண இருள் என்னுடைய கண்ணிமையின் மேல உண்டாயிருக்கிறது என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பரியாசம், அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவனை பரியாசம் செய்கிறார்கள். அவன் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு அனுபவத்தை யோபு தினத்துல பகிர்ந்து கொள்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது போல எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தது போல ஒரு அழுகையின் அனுபவம், ஒரு கண்ணீரின் அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்களாலும் சங்கீதம் புஸ்தகம் 42 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 42:3, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்துல சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஹல்லேலூயா. நான் கண்ணீரை தான் என்னுடைய உணவாய் நான் என்ன பண்றேன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது மிகவும் ஒரு ஒரு பாரத்தோடு கூட ஒரு சஞ்சலத்தோடு கூட சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் செய்கிறார்கள், உன் தேவன் எங்கே என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு அழுகையின் அனுபவம், அப்ப இந்த வனாந்தர அனுபவம் என்பது ஒரு அழுகையின் அனுபவமா இருக்கிறது, ஒருவேளை ஒரு கண்ணீரின் அனுபவமா அது இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 நாம் தெரிந்த வசனம் தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இனிமேல் எங்களுக்கு அழுவதற்கு பலனே இல்லை, இனிமேல் எங்களால் அழவே முடியாது என்ற ஒரு ஸ்டேஜிக்கு அவங்க என்ன பண்றாங்க, அழுது அவர்கள் பலன் இல்லாம போறாங்க. ஆனால் தொடர்ந்து 6 வாசிக்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதுனால அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருக்குள்ளே என்னை நான் திடப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் எனக்கு சேஃபு. இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல, நான் இங்க செத்து போனா எனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறது போல, இப்படிப்பட்ட துச்செய்திகள், இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய ஜீவனையே நாம் வெறுக்கக்கூடியபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சிந்தனைகள் வரும், நம்முடைய எண்ணங்கள் வரும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது சொன்னது போல, கண்ணீரோடு கூட நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னது போல, அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல அவருக்குள்ள அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இந்த எதிர்மறையான சூழ்நிலையில நாம் திடப்படும்படியாக, நான் பலன் கொள்ளும்படியாக எனக்கு இருக்கிற ஒரே இடம், ஒரே ஸ்தலம், அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். எந்த மாயை நான் பின்பற்றி இருந்தாலும், எந்த காரியத்தின் மேல என்னுடைய பற்றுதல் இருந்தாலும், அது நம்மை ஏமாற்றும், நம்மை அது ஏமாற்றும். ஹல்லேலூயா. அது நம்மை வீணராய் போக பண்ணும். நான் பற்றி கொண்டிருக்கிற ஒரே காரியம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் பற்றி கொண்டிருக்கணும், அவரை நோக்கி நான் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவனாயிருக்கணும். என் தேவன் என்னை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தர அனுபவம் என்று சொல்லும் பொழுது அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை சுமக்கிற ஒரு தேவன், ஒரு தாய் தந்தை சுமப்பது போல, தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பது போல நம்மை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ இந்த வனாந்தர அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஒரு கண்ணீரின் அனுபவமா இருக்கிறது, ஒருவேளை ஒரு அழுகையின் அனுபவமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய சமூகத்துல இருந்து நான் திடனையும் பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திடனையும் பலனையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 குறிப்பு எண்ணாகமம் புஸ்தகம் 32 எண்ணாகமம் புஸ்தகம் 32:13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 32:13 எண்ணாகமம் 32:13, அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது, கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 அலைய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தர அனுபவம் என்பது நம்மை அலைய பண்ணுகிற ஒரு அனுபவமா இருக்கும். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே 40 அவர்கள் அலைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை அலைய பண்ணும்படியாக அவங்க, நாங்க எங்க போவோம் திசை தெரியாதபடிக்கு, எங்களுக்கு பாதை தெரியாதபடிக்கு அவர்களை சுற்றி சுற்றி அலைய பண்ணுகிற ஒரு அனுபவமாய் இந்த வனாந்தர அனுபவம் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அடுத்தது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு சரியான பாதை நமக்கு கிடைக்காதபடிக்கு நாம் இங்கும் அங்கும் அலைந்து, ஒருவேளை இந்த மனுஷன் கிட்ட போனா எனக்கு உதவி கிடைக்கும், அந்த மனுஷன் கிட்ட போட்டா ஏதாவது வழி கிடைக்கும் என்று சொல்லி, ஒருவேளை நாம் என்ன செய்வோம், அலைகிறவர்களாக, ஒருவேளை அங்கலாய்த்துக் கொள்ளுகிறவர்களாக, நாம் ஒருவேளை இந்த வனாந்திர நாட்களில வனாந்திர அனுபவத்தில நாம் காணப்படுவர்களா இருக்கலாம். ஹலிலுயா. அப்போ வனாந்திர அனுபவம் என்று சொல்லுகிறது ஒரு அலைய பண்ணுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. 107 சங்கீதத்துல இதே காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது, 107 சங்கீதத்துக்கு நாம் திருப்புவோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 107 சங்கீதம் 4:5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 107 சங்கீதம் 4:5. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், எந்த ஊர்ல போய் நம்ம சேர போறோம், எந்த ஊருக்கு நம்ம போக போறோம், வழி என்ன, அந்த வழி அவர்களுக்கு தெரியாதபடிக்கு வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஹலிலுயா. அப்போ வழி தெரியாம நாம் தாபரிக்கும் ஊரை காணாமல், எந்த எங்க போய் நாம் சேர போறோம் என்று அந்த வழியை அறியாதபடிக்கு அவர்கள் வனாந்திரத்துல பசியாக தாகமாக அவர்கள் ஆத்மா தொய்ந்ததா என்ன பண்றாங்க, அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலிலுயா. இப்ப வனாந்திர அனுபவம் என்பது ஒரு அலைந்து திரிகிற ஒரு அனுபவமா இருக்கும். ஆனால் 4 வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹலிலுயா. அப்போ வழி தெரியாதபடிக்கு நான் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் இப்படிப்பட்டதான வனாந்திர அனுபவத்துல இருக்கும் பொழுது, என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது, என் தேவனை நோக்கி நான் அபயம் இடும் பொழுது, அவர் என்ன செய்கிறாரா, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹலிலுயா. செவ்வையான வழியில நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஹலிலுயா. ஒருவேளை இந்த ஊழியக்காரர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர், அந்த ஊழியக்காரர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர், ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், ஒருவேளை இங்கேயும் நம்ம அங்கலாய்த்து போன் பண்ணி இவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட பேசலாம், இவங்க கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். நல்லது, தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்துல நாம் உட்காரும் பொழுது, என் தேவன் என்னை செம்மையான பாதையில நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹலிலுயா. வழி என்னதென்று அறியாதபடிக்கு எப்படி நான் செல்வது, நான் எப்படி போய் தாபரிக்கும் ஊரை நான் சேருவேன், வழி தெரியவில்லை என்று சொல்லி, ஒரு அவாந்திர வழியில, ஒரு வனாந்திர வழியில நான் அலைகிற ஒரு அனுபவத்துல நான் இருப்பேன் என்று சொன்னா, இந்த நாளில ஆண்டுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை செம்மையான வழியில நடத்துங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் நம்மை சரியான பாதையில நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹலிலுயா. நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் பிசாசாகவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறான். ஹலிலுயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறான். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் தன்னுடைய உணவை எது பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு மான் கூட்டம் அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருக்கிறது, இல்லை சில விலங்குகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த சிங்கம் என்ன செய்யும், அது அந்த அடி எடுத்து வைக்கிற சத்தம் கேட்காதபடிக்கு நல்ல மெதுவாக பதுங்கி பதுங்கி ஏதாவது ஒரு விலங்கை அது குறி வைக்கும். அங்க இருக்கிற அநேக விலங்குகளிலே ஒரு விலங்கை அது குறி வைத்து பதிவிருந்து மெதுவாய் சென்று பாய்ந்து அந்த விலங்கை அது பிடிக்கும். ஒருவேளை அப்படி எந்த விலங்குகளும் எந்த ஒரு உணவும் அதுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த சிங்கம் என்ன செய்யுமா? அதனாலதான் வேதத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த உணவு கிடைக்காத ஒரு சிங்கம் என்ன செய்யுமா, அந்த தலையை அது தொங்க வைத்து பூமிக்கு கீழே அதை தொங்க வைத்து ஒரு ஒரு மிகுந்த ஒரு சத்தத்தை அது துடிக்க செய்யுமா, ஒரு கர்ஜிப்பின் சங்க சத்தத்தை அது துடிக்க செய்யும் பொழுது அது அந்த வனாந்திரம் முழுவதும் அந்த 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 இடம் முழுவதும் அந்த சத்தம் என்ன பண்ணுமா, அது துடிக்க செய்து விலங்குகள் எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு அது பயந்து இங்கே அங்கே ஓடும்படியாக என்ன பண்ணுமா, அது அலையுமா. அப்பொழுது இந்த சிங்கம் என்ன செய்யுமா, அப்படியா அலைந்து ஓடுகிற மிருகங்களை அது கவ்வி பிடித்து தன்னுடைய உணவாய் அது மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் இந்த என்ன பண்ணுவான், இந்த கர்ஜிக்கிற சிங்கமான இந்த பிசாசனவன் நம்மை அலைய பண்ணுவான். ஹல்லேலூயா. அலைந்து போகும்படியாக இங்க அங்க நம்ம என்ன பண்ணோம், ஓடி திரியும்படியாக ஒரு நிலைவரமான ஆவியை நமக்கு கொடுக்காம நம்மளை அலைய பண்ணி அந்த அலைகிற சூழ்நிலையில நாம் விழுந்து விடும்படியாக, அவன் வைத்திருக்கிற வலையிலும் தந்திரத்திலும் நாம் விழுந்து விடும்படியாக நம்மை வகை தேடி அவன் பிடிக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட அலைகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, வனாந்திரத்தின் அனுபவம் வரும் பொழுது, நான் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிற மாத்திரையில அவர் சரியான செவையான வழியில என்னை நடத்தி நான் போய் சேர வேண்டிய தாபரிக்கும் ஊருக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி நான் அபயப்பட வேண்டும். அல்லேலூயா, எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் இருக்கிறது. அல்லேலூயா, உலக ஜனங்களுக்கு நான்கு திசை உண்டு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லி நான்கு திசைகளிலிருந்து ஒருவேளை அவர்களுக்கு அபயம் வரலாம், ஒருவேளை உதவி வரலாம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஐந்தாவது திசை ஒன்று உண்டு உண்டு. அல்லேலூயா, ஐந்தாவது ஒரு திசை ஒன்று உண்டு, அதுதான் எனக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தருடைய பர்வதம். அல்லேலூயா, எனக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தருடைய பர்வதம். அந்த பர்வதத்தை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 139 சங்கீதம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 5-6 வசனங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, எந்த திசையிலும் நான் செல்ல முடியாதபடிக்கு, எந்த திசையிலிருந்து எனக்கு உதவி வர முடியாதபடிக்கு நான் அழிந்து திரிகிற ஒரு சூழ்நிலையில எனக்கு என்ன என்ன எனக்கு என்ன கிடைக்குமா, எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். பரத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி எல்லா மனித கரங்களும் நம்மை கைவிடும் பொழுது தேவ கரம் உன்னதத்திலிருந்து நமக்கு இறங்கி நமக்கு ஒத்தாசை செய்யும். 6 வசனம் சொல்லுகிறது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமா இருக்கிறது. அல்லேலூயா, இது எப்படிங்க நடந்தது, யார் உதவி செய்தா என்று சொல்லி நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது, அதை கிரகித்துக் கொள்ளும்படியாய் நான் முயற்சி செய்யும் பொழுது என்னுடைய அந்த அந்த அறிவு என்ன செய்தா எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எப்படி நடந்தது என்று சொல்லி என்னால் நம்ப முடியாத அளவுக்கான ஒரு அற்புதத்தை என் தேவக்காரன் நம்முடைய வாழ்க்கையில செய்யும். அது எனக்கு எட்டாத உயர்வுமா இருக்கிறது. அல்லேலூயா, மனுஷ கரங்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தேவக்காரன் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, எனக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு பர்வதம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, நான் அலைந்து தெரிய வேண்டாம். வனாந்திர அனுபவம் என் வாழ்க்கையில வரும் பொழுது என் கண்களை தேவனுக்கு நோராய் நான் திருப்பும் பொழுது அவர் சிவையான வழியில் என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்னை நடத்துகிற ஒரு தேவன். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, 20 வருஷமா அவன் லாபான இடத்துல இருந்து அங்கிருந்து அவன் கடந்து தன்னுடைய தேசத்துக்கு அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது அவன் கேள்விப்படுகிறான், ஏசா 400 பேரோடு கூட அவனை எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி. இந்த பக்கம் லாபானவனை துரத்தி கொண்டு வருகிறான், இந்த பக்கம் ஏசா 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். யாக்கோபு யோசிக்கிறான், எங்க போவேன், என்ன செய்வேன், எப்படி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கும் பொழுது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கி வைத்து விட்டு அக்கறைப்படுத்தி தேவனோடு கூட அவன் தனித்திருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா, தேவனோடு கூட அவன் தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை நடத்தினார். அல்லேலூயா, அவனை நடத்தினார். தேவ ஜனமே, நான் அலைந்து திரிகிறவனா இருக்கும்படியாய் என் தேவன் என்னை அழைக்கவில்லை. என்னை செவ்வையான பாதையில நடத்த ஒரு உண்மையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்திர பாதை என்பது அடைக்கப்பட்ட ஒரு பாதையாய் இருக்கிறது. ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறார். அப்ப இந்த வனாந்திர பாதை என்பது ஒரு அழுகையின் பாதையாய் இருக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து என்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. அப்ப இந்த வனாந்திர பாதை என்பது அலைந்து திரிந்து திரிகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவரை நோக்கி நான் அபயம் இடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்கிறவர். எங்கிருந்து? பரத்திலிருந்து. ஹலிலூயா, பரத்திலிருந்து எனக்கு உதவி செய்து என்னை நடத்துகிற தேவன். அந்த அறிவு, அந்த உதவி செய்கிற காரியத்தை நான் நினைக்கும் பொழுது அந்த அந்த காரியம் என்ன பண்ணுதான், எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கும், எனக்கு எட்டாத உயர்வுமா இருக்கிறது. அல்லேலூயா, அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். அல்லேலூயா. கடைசி ஒரு குறிப்பை நம்ம தியானிச்சு நம்ம இந்த நாள்ல நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். என்னாகும் புஸ்தகம் 21 அதிகாரம் 4 குறிப்பு. என்னாகும் புஸ்தகம் 21 அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 21 அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடைவடைந்தார்கள். அல்லேலூயா, வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடைவடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா,
ஜனங்கள் தேவனுக்கு தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்ப இந்த வனாந்திர அனுபவம் அவர்களுக்குள்ள ஒரு மனு மடிமை உண்டாக்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மனம் மடிந்து போனார்கள், மன கிளேசம் உள்ளவர்களாய் மாறினார்கள், மனமடிவு உண்டாயிற்று. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வனாந்திர அனுபவத்துல அவர்கள் கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வனாந்திர அனுபவம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம், ஒரு மனமடிவை அது நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. அப்போ மன மடிவு வரும் பொழுது, நான் மனமடிவில் அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகும்போது, இந்த வனாந்திர அனுபவம் என்னை ஒரு மனமடிவில் நடத்தும் பொழுது, ஒரு உலர்ந்த எலும்பின் அனுபவம் என் வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. உலர்ந்து போன ஒரு அனுபவம், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாதபடிக்கு ஒரு ஒரு உடைந்து போன ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்திர அனுபவம் ஒரு மனமடிவை எனக்கு உண்டாக்கும். அந்த மனமடிவு என்ன பண்ணுமா? என்னுடைய எலும்பை உலர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 18வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நான் வாசிப்போம். 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அல்லேலூயா. அப்ப இந்த மனமடிவு எனக்குள்ள வரும் பொழுது, இந்த ஆவி முறியும் பொழுது, அந்த ஆவி முறிந்து போன ஆவியை யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய ஆவி என்ன செய்யுமா? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஒரு மனுஷனுடைய ஆவி அவனுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும், ஒருவேளை ஒரு ஒரு அவனுடைய பலவீனத்தை தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா நம்ம கட்டு போட்டுக்கலாம், ஆனா ஆவி முறிஞ்சதுன்னா நம்ம திரும்ப உயிர் மீட்சியை அடைவது அது ஒரு கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம காணப்படும் போது, எலியாவின் வாழ்க்கையை நம்ம இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்காக அநேக கிரியைகளை செய்தவன், அநேக அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்று கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறோனா இருந்தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கேரித்து ஆற்றுக்கு போன்னு சொல்லும் போது அங்க போனான், சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்க ஒரு உதவி நீட்டுக்கு போய் நீ இரு என்று சொல்லும் போது அங்க சென்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நடத்துகிற பிரகாரம் நடந்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு எலியா என்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு மனமடிவான ஒரு ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. அல்லேலூயா. அப்போ மனமடிவாய் அவன் என்ன பண்றான்? ஒரு இது போதும் என்று சொல்லி அதோட என்ன பண்றான்? ஒரு வனாந்திரத்தின் வழியாய் அவன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வனாந்திர பாதையில அவன் நடக்கிறான், ஒரு நாள் முழுவதும் அவன் நடந்து போய் ஒரு சூழல் செடிக்கு அவன் படுத்துக் கொள்கிறான். இது போதும் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி, மனமடிவானவன் என்னை எடுத்துக் கொள்ளுங்கப்பா, நான் மறித்து போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ற, தன்னுடைய வாழ்க்கை போதும் என்று முடித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் போகிறத வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து அவன் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யும்படியாக என் தேவன் அந்த முறிந்த ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் எழுப்பி விடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மங்கி எரிகிற திரிகளை அணைக்கிற ஒரு தேவன் அல்ல. அல்லேலூயா. நெளிந்த நாணலை முறிக்கிற ஒரு தேவன் அல்ல. என் தேவன் அந்த திரியை ஏற்றி விடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முறிந்த ஆவியாய் நம் ஆண்டுடைய சமூகத்துல, ஒருவேளை மன கிளேசத்தோடு கூட நம்ம காணப்படுவோம் என்று சொன்னா, மன கிளேசம் என்று சொல்லும் போது நம் அண்ணாளுடைய அனுபவத்தை நம்ம வேதத்துல பார்க்கலாம். மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ அவள். அவளுடைய புருஷன் வந்து எவ்வளவோ ஆறுதலாய் பேசுகிறார், அவளுக்கு சாதகமாய் பேசுகிறார், ஆனாலும் ஒரு சமாதானம் அந்த ஸ்திரீக்குள்ள வராததை நம்ம பார்க்கிறோம். அந்த மன கிளேசம் எப்போ அவளுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாய் மாறுகிறது என்று சொன்னால், அது ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த ஜபத்தை ஏறெடுத்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுதுதான் அந்த துக்கமெல்லாம் மாறி முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த மன கிளேசம், ஒரு மனமடிவு, ஒரு முறிந்த ஆவி என்று நம்ம வாழ்க்கையில ஒரு வராந்திர அனுபவத்துல போகும் பொழுது, நம்ம ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஒரு உற்சாகம், ஆண்டவர் என்னை தூக்கி விடும் பொழுது நான் என்ன பண்றேன், அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவர் என்னை
அவர் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் காயத்தை கட்டுகிற ஒரு நல்ல சமாரியர். ஹல்லேலூயா. ஒருவேளை காயப்பட்டு ஒரு முறிந்து போன ஒரு அனுபவத்தில் நாம் இருந்தாலும், நம்மை உற்சாகப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை நம் மூலமாய் செய்து முடிக்க ஒரு உண்மையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட வசனங்கள், தியானித்த வசனங்களை நாம் என்ன பண்ண போறோம், உள்வாங்கி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். நாம் பின்வாங்கி போக வேண்டாம், நாம் பின்வாங்கி போக வேண்டாம், ஆண்டவரை நான் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் என்னை வனாந்திர பாதையில நடத்தின நாட்களை நான் நினைத்து ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும்படியாக, அவரை விட்டு நான் தூர போகாதபடிக்கு, மாயையை பின்பற்றி நான் வீணராய் போகாதபடிக்கு, வனாந்திரத்துல நடத்தின என் தேவனை நான் மறந்து போகாதபடிக்கு நான் என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடணும். ஹல்லேலூயா. பலர் நாம இந்த ஆன்லைன்ல இருக்கிறோம், பலர் பல அனுபவத்துல கடந்து போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு நடக்காம இருக்கலாம், மற்றவர்கள் நடந்து போகிற கடந்து போகிற வாழ்க்கை ஒருவேளை எனக்கு அனுபவமா இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த நாளில எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர அனுபவத்துல நான் கடந்து போகினாலும், அது ஒருவேளை உடல் அளவுல ஒருவேளை ஒரு வியாதியோ ஒரு வாதையோ இருக்கலாம், மனசளவுல பாதிக்கப்பட்டதா இருக்கலாம், இல்ல பொருளாதார அளவுல ஒருவேளை சிக்கல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர அனுபவமா இருந்தாலும், என் தேவனால் உதவி செய்ய முடியாத, என் தேவனால் தூக்கி விட முடியாத, என் தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. என் தேவனை நோக்கி நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். தடைப்பட்டு நிற்கிறாய் என் சகோதரனே, ஒருவேளை செங்கடல் முன்பாய் நிற்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிறாய் என் சகோதரனே, நம்மை சுமக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராம் முழுதும் கண்ணீரோடு கூட காணப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய சமூகத்துல அமர்ந்து நான் திடன் கொள்ளும்படியாக, நான் அவருக்கு சேனையாய் நான் எழும்பும்படியாக, என் தேவன் உன்னதத்திலிருந்து பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். வழி தெரியாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிற நமக்கு செவையான வழியில நடத்தி நம்மை போதித்து நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரு மனம் உடைந்து போன மன கிளேசத்தோடு கூட ஒருவேளை நான் காணப்படுவேன் என்று சொன்னால், நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மை அரவணைக்கிற ஒரு தேவன், நிரப்புகிற ஒரு தேவன், நம்மை உற்சாகத்தோடு கூட நடத்தி நம்மை கொண்டு செய்ய நினைத்த கிரியைகளை நம் மூலமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. செய்து முடிப்பார். இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் கேட்டாரு, ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க, ஏன் என்னை விட்டு தூரமா போறீங்க, ஏன் உலகத்துல இருக்கிற மாயையான காரியங்களை பின்பற்றுறீங்க, என்னை நோக்கி பாருங்க. நீங்க அங்கலாய்த்தது போதும், நீங்க இழந்தது போதும், நீங்க துன்பப்பட்டது போதும், நீங்க கண்ணீர் விட்டது போதும், நீங்க கவலையா இருந்தது போதும், ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருகிற தேவன், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய கவனத்தை எல்லாம் நாம திருப்புவோம். ஒருவேளை ஒரு மனுஷன் எனக்கு உதவி செய்வான் நம்பி இருக்கலாம், ஒருவேளை இந்த காரியம் எனக்கு உதவியா இருக்கும், ஒருவேளை நான் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் எனக்கு உதவியா இருக்கும், ஒருவேளை ஒரு ஒரு ஒவ்வொரு காரியத்து மேல நம்முடைய நம்பிக்கை நம்ம ஒருவேளை சார்ந்திருக்கலாம். இந்த நாளில் அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து என் நம்பிக்கை முழுவதையும் தேவன் கிட்ட நான் வைக்கும்படியாக ஆல்பர்ட் பிரதர் அப்படியே இந்த ஜெபத்துல நடத்துங்க. நம்ம கேட்ட ஒவ்வொரு குறிப்பும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த வனாந்திர பாதையில நான் தேவனையே சார்ந்திருக்கும்படியாக, அவரை விட்டு நான் தூர போயிடாதபடி